நமஸ்காரம். பொதுவாக ஆழ்வார்கள் பாடும்போது விரக்தியோடு பாடுகிறார்கள். வெறுப்பு, சம்சாரத்தில் வெறுப்பு, சம்சாரிகளை கண்டால் வெறுப்பு, குடும்பத்தவர்கள் நண்பர்கள் யாரும் இல்லை, பணம் உதவாது, உறவுக்காரர்கள் காப்பாற்ற மாட்டார்கள், உலகம் ஏமாற்றும், இறைவன் ஒருத்தர் தான் நம்மை ரட்சிப்பார், இப்படித்தான் அநேகமாக பாசுரங்கள். அது எந்த சம்பிரதாயத்து பக்தர்கள் கவிஞர்களாக இருந்தாலும் அவர்கள் உலகை நாடாமல் பெருமானையே நாடுகிறார்கள். இந்த பாடல்கள்லாம் நாம் படிக்கும்போது நமக்கு பெரிய சந்தேகம் வரும். நாமோ எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில் நன்கு ஈடுபட்டிருக்கிறோம், ஆனால் அவ்வப்போது இந்த பாசுரங்களை படிக்கிறோமே, இதற்கு நமக்கும் ஏதாவது எட்டுமா, தொடர்புண்டா, இல்லை படிக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட்னால படித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த வைராக்கியம்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இருப்பதாக தெரியவில்லையே. சரி, அப்போ படிக்கணும்னு படிக்கிறோம், கேட்கணுங்கிறதுக்காக கேட்கிறோம், இதெல்லாம் நடைமுறைக்கு உதவுமா? ஏன் இந்த சந்தேகம் வரும்னால், ஆழ்வார்கள் பலரும் கல்யாணமே ஆகவில்லை. முதல் ஆழ்வார்கள் மூவர், அடுத்தது திருமணிஷி ஆழ்வார், நம்மாழ்வார், இவர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை. அதே போல தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் இல்லை. பாக்கி இருக்கிற ஆழ்வார்கள் கல்யாணம் ஆகியிருக்கிறது, குழந்தை உண்டு, கேள்விப்படுகிறோம். அதனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே வேறு. அவர்களை பார்த்து நாம் வாழ முடியாது, ஏன்னா நாமெல்லாம் குடும்பஸ்தர்கள். அப்ப அந்த பாசுரங்களை எதற்கு படிக்க வேண்டும்? நம்மாட்டம் குடும்பத்தில் இருப்பவர்கள் இதை போல பாடினால் அப்ப ஏற்றுக்கொள்ளலாம்னு தோணும். நியாயமான சந்தேகம்தான். இது ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, பெரிய அரசர்களாக இருந்தவர்களே சிறந்த ஞானிகளாக அபார வைராக்கியம் விரக்தியோட நடந்தவர்களெல்லாம் உள்ளார்கள். ஜானஸ்ருதின்னு ஒரு பெரிய அரசன், உபனிஷத்துக்கள்லேயே அதாவது வேதாந்தத்தில் அவனை பற்றிய கதை வரும். சிறந்த பண்டிதனாக எல்லாம் அறிந்து அதுக்கப்புறம் பிரம்ம ஞானத்தையும் பெற்றார். அரசனாக இருக்கும்போதே அத்தனை பற்று. ஏன், சீதையனுடைய தந்தை ஜனகர் பெரும் புகழாளர், அவரும் அரசன். ஆனால் இதில் அந்தணர்களாக இருக்கணுங்கிற தேவை கூட இல்லை. இப்படி இருந்திருக்கிற பலரும் எந்த வர்ணத்திலும் பிறந்திருக்கிறார்கள். அதனால் இது அந்தந்த மனோபாவத்தை பொறுத்ததே தவிர பிறப்போ படிப்போ அதெல்லாம் சம்பந்தப்பட்டதல்ல. காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒன்று உண்டு. அவர்கள் இருவரும் பெரிய அரசர்கள், ஆனால் அவர்கள் பேசிக்கிற கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பார்த்தால் வியப்பாக இருக்கும். அப்ப ஜானஸ்ருதி, ஜனகர், காண்டிக்கர், கேசித்வஜர், கேகே ராஜா அஸ்வபதினு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அரசவைக்கு நிறைய ரிஷிகள்லாம் வருவார்கள். அவர்களோட கேள்வி கேட்டு பதில் சொல்ற அளவுக்கு மகாஜானி. ராஜ ரிஷிகள் அப்படின்னு பலரை பத்தி கேள்விப்படுறோம். முதல்ல விஸ்வாமித்திரரே ராஜ ரிஷியாத்தான் ஆனார். இதெல்லாம் ராஜாக்கள் இருந்தது. இன்னொரு பக்கத்தில் வசிஷ்டர் பெரிய மகரிஷி, அவர்களுக்கு கல்யாணம் ஆகி அவர் குழந்தைகள்லாம் இருந்தன. சக்தி தான் அவருடைய பிள்ளை, பிள்ளையே போயிட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அதனால் ஆழ்வார்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் இவர்கள் தான் விரக்தியாக பேசுகிறார்கள் அப்படின்னு மட்டும் இல்லை, அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆயிருந்து வாழ்ந்தவர்களும் நன்கு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் கதையை கூட நாம் படிக்கலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அந்த உயர்ந்த பாடல்களை படிக்கும்போது இப்போதைக்கு எட்டாக்கனின்னு தோணும், ரொம்ப தள்ளி இருக்கிறோம், நாம் விலகி போய்விட்டோம் என்று தோணலாம். ஆனால் அது நினைந்து மனதுடைந்து போகவோ, தோற்றுவிட்டோம் நம்மால் இது முடியாது விட்டு விடுவோம் என்றோ நினைக்க வேண்டாம். அதை படிக்க படிக்க அந்த ஆழ்வார்களுடைய அனுகிரகம், அவருடைய அருளாலேயே ஓரளவுக்கு நம்மால் நெருங்க முடியும். அவர்கள் ஆக முடியாது, கிட்டகவும் நெருங்க முடியாது. ஆனால் எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையை ஓரளவு திருப்புவார்கள். இப்ப எல்லாருமே ஆழ்வாராகித்தான் மோட்சம் கொடுப்பேன்னு பெருமான் பிடிவாதம் பிடிக்கவில்லை, எப்படிப்பட்டவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் ஒன்று பார்ப்பார், அப்படிப்பட்ட மகான்களிடத்தில் பக்தியோடு இருக்கிறோமா, நமக்கு எவ்வளவு புத்தி இருக்கிறது, எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது அதை பார்ப்பார். ஆனால் அது இரண்டாம் பட்சம். அதை விட ஆழ்வார்களிடத்தில் ஆச்சாரியர்களிடத்தில் இவனுக்கு ஈடுபாடு இருக்கிறதா, பக்தி இருக்கிறதா, அவர்கள் தெய்வங்கள்னு சமமாக நினைக்கிறோமா. அதனால்தான் நம்ம வாழ்க்கை வரலாறு, மகான்களுடைய வரலாறு படிக்கணும், பக்த விஜயம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதனால் இது எதுக்கோ படிக்கிறோம், வெறும் இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட் தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது படிக்க கடிப்ப கண்டிப்பாக பயன் தரும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.